2019 மே மாத தென்றலிதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் மா லே தங்கப்பா அவர்களின் பாதுகாப்பு எங்கே என்னும் சிறுகதை. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தந்தி வந்தது. தந்தைக்கு உடல் நலமில்லை, உடனே புறப்பட்டு வா என்று. மாணிக்கம் கண்ணம்மாவின் முகத்தை பார்த்தான். கண்ணம்மா திகைப்புடன் அவனை நோக்கினாள். சிறிது நேரம் அமைதியில் ஆழ்ந்தனர் இருவரும். ஊருக்கு போய் வர வேண்டியதுதான் என்றான் பெருமூச்சுடன் மாணிக்கம். அத்தான் என்றாள் கண்ணம்மா. அவள் குரலில் அச்சம், ஏக்கம், துன்பம் எல்லாம் கலந்து உரித்தன. ஏன் நடுங்குகின்றாய் என்றான் மாணிக்கம். நீங்கள் போக வேண்டாம், என் மனத்துள் ஏதோ ஒன்று நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லுகிறது என்றாள் கண்ணம்மா.
அப்படி ஒன்றும் அஞ்ச வேண்டாம் கண்ணம்மா. நம்மை பற்றி இன்னும் ஒருவருக்கும் தெரியாது. நான் போய்விட்டு உடனே வந்து விடுகிறேன்.
அவள் அழுதாள். ஏன் தந்தி பொய்த்தந்தியாக இருக்கும்? போன வாரம்தானே நீங்கள் சொன்னீர்கள் உங்கள் ஊர்க்காரரை பார்த்ததாக. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கலாம், நீங்கள் போகக்கூடாது என்று தேம்பினாள். மாணிக்கம் அவளை தேற்றினான்.
அப்படியெல்லாம் இருக்காது, இருந்தாலும் நான் சமாளித்துக் கொள்வேன், உன்னை கைவிடுவேனா என்றான்.
உங்களை விட்டுவிட்டு என்னால் தனியாக இங்கு இருக்கவே முடியாது, நானும் உங்களுடன் வருகிறேன் என்றாள் கண்ணம்மா. மாணிக்கம் நடுங்கினான்.
வேண்டாம் கண்ணம்மா, இது முடியாது. என் தந்தை நம் இருவரையும் கொலையே செய்து விடுவார். அவரது சாதி வெறி உனக்கு தெரியாது.
அவள் அழுதாள். அவன் தேற்றினான். இறுதியில் என்னை கைவிட மாட்டீர்களே என்றாள்.
சீச்சி, இது என்ன கேள்வி? நீ என் மனைவி என்பதை மறந்து விட்டு பேசுகிறாய். நம் குழந்தையின் மீது ஆணை. போய் ஒரு வாரத்துக்குள் நான் திரும்பி விடுவேன்
என்றான் மாணிக்கம். அன்று மாலை பெங்களூரிலிருந்து புறப்பட்ட புகைவண்டி அவனை ஏற்றிச் சென்றது அவனது சொந்த ஊராகிய கல்லூருக்கு. மாணிக்கம் பெங்களூரில் ஆலை தொழிலாளி, தமிழன். ஆலையில்தான் கண்ணம்மாவை சந்தித்தான். அவளும் தமிழச்சிதான். ஆனால் இந்த பாழும் தமிழினத்தை பற்றியிருந்த சாதி என்னும் பெருநோய் அவனை உயர்ந்த குலம் என்றும் அவளை தாழ்ந்த குலம் என்றும் பிளவு செய்தது. ஆனால் காதலின் முன் அந்த பிளவு ஆற்றலற்று போயிற்று. கண்ணம்மாவிற்கு அன்னை மட்டும்தான் இருந்தாள். அவளுக்கும் இந்த திருமணத்தில் விருப்பமே. ஆனால் மாணிக்கத்துக்கு தெரியும், தன் ஏற்பாடு தன் தந்தைக்கு தெரிந்தால் பெருந்துன்பமும் தொல்லையும் விளையும் என்று. எனினும் என்ன, 600 கற்களுக்கு அப்பால் அவர் ஒரு மூலையிலே கிடக்கிறார். அந்த துணிவுதான் அவனுக்கு. ஒருமுறை தந்தை பெரியார் பெங்களூருக்கு வந்திருந்தார். அவர் தலைமையில் ஆனால் மிக அமைதியான முறையில் திருமணம் நிகழ்ந்தது. திருமணமான 2 திங்கட்குள் கண்ணம்மாவின் தாய் இருந்தால் இருவரும் தனியாக வாழலாயினர். ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. மாணிக்கத்தின் வீட்டினருக்கு இதுவரை ஒரு செய்தியும் தெரியாது. நாட்கள் செல்லட்டும், மெல்ல சொல்லலாம் என்பது அவன் எண்ணம். இந்த நேரத்தில் தான் தந்தி வந்தது. தந்தைக்கு எப்படியோ செய்தி தெரிந்துதான் தந்தி எடுத்திருந்தார். மாணிக்கம் வீட்டில் நுழைந்துதான் தாமதம். கன்னத்திலும் முதுகிலும் அடி விழுந்தது. சினத்தின் குமரலிலே அறிவை இழந்தார் அவன் தந்தை. நல்ல அடி, கால் முறிந்து விட்டது. மருத்துவ விடுதிக்கு கொண்டு சென்றனர் மாணிக்கத்தை. அவனை எச்சரித்தார் அவன் தந்தை. மரியாதையாக அந்த பெண்ணை மறந்துவிடு, வேறு திருமணம் செய்து கொண்டு வீட்டோடையே இருந்துவிடு. என் சொல்லை மீறினால் உன்னை கொன்றே விடுவேன் என்றார். மாணிக்கம் அவர் சினத்தை கிளற விரும்பவில்லை. மறைவாகவே காரியத்தை சாதித்துக் கொள்ள நினைத்தான். ஆனால் எதையும் கண்ணம்மாவுக்கு தெரிவிக்க முடியவில்லை. எழுதும் கடிதங்கள் எல்லாம் அஞ்சல் நிலையத்திலேயே கிழித்தெறியப்பட்டு விட்டன. அவ்வளவு செல்வாக்கு அவன் தந்தைக்கு. மாணிக்கத்தின் பணம் அனைத்தும் பறித்து கொள்ளப்பட்டது. கையில் இருந்த மோதிரமும் கடிகாரமும் கூட பிடுங்கப்பட்டன. நண்பர்களுக்கும் எச்சரிக்கை செய்து விட்டார் அவன் தந்தை. யாரும் அவனுக்கு பண உதவியோ பிற உதவியோ செய்யக்கூடாது என்று. அவனையும் செல்லுமிடமெல்லாம் கண்காணிக்க 2-3 தடியர்கள் ஏற்படுத்தப்பட்டனர். சிறகிழந்த பறவை போல் துடித்தான் மாணிக்கம். துணியிழந்த பறவை போல் துடித்தாள் கண்ணம்மாவும். ஒரு வாரம், இரு வாரம் ஆயிற்று, ஒரு திங்களும் ஆயிற்று. கண்ணம்மாவின் அச்சம் உறுதிப்பட்டு விட்டது. கண்ணீரும் அழுகையுமாக குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு, வேலையும் செய்ய முடியாமல், வீட்டிலும் இருக்க முடியாமல், தூண்டிற்புழுவை போல் துடித்தாள். கணவனுக்கு கடிதம் எழுதினாள், பதில் இல்லை. கைவிட்டு விட்டான் என்றே உறுதியாக நம்பினாள். துணை தொழிலாளர் தமிழர் சிலர் அவளுக்கு ஆறுதல் கூறினர். பயன் கிட்டாமற் போகவே புகைவண்டி ஏற்றி அவளை கல்லூருக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தையை மார்போடு அணைத்தபடி நீரொழுகும் விழியும்
துயர்ததுமும் உள்ளமுமாக புகை வண்டியிலிருந்து இறங்கினாள் கண்ணம்மா. முகவரி அவளிடம் இருந்தது. ஒவ்வொருவராக உசாவியபடி அந்த பேதை நடந்தாள். மாணிக்கத்தின் வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாள். மாணிக்கம் இல்லை, வயலுக்கு சென்றிருந்தான். அவளையும் குழந்தையையும் கண்டதுமே அனைவருக்கும் அவள் யார் என்று புரிந்துவிட்டது. மாணிக்கத்தின் தந்தை சீறினார், திட்டினார். போ வெளியே என்றார். அவள் அழுது கதறினாள். அவனை ஒருமுறையாவது நான் பார்க்க வேண்டும், அவர் எங்கே என்றாள். அவன் மனம் மாறிவிட்டான், வேறு மனம் செய்து கொள்ளப் போகிறான் என்றார்கள் எல்லோரும். கண்ணம்மாவின் உள்ளம் கொதித்தது, துடித்தது. மனமா? நான் இருக்கும் போது அவர் எப்படி மணந்து கொள்ள முடியும்? அவர் தொட்டு தாலி கட்டிய மனைவி நான். அரசாங்கத்தில் சட்டம் சும்மாவாய் இயற்றியிருக்கிறார்கள், ஒருவர் இரண்டு மணம் செய்யக்கூடாது என்றாள் கண்ணம்மா. பெரியவர் ஒருவர் 50 ரூபாயை கொண்டு வந்து அவளிடம் நீட்டினார். இதை வாங்கிக் கொண்டு பேசாமல் போய்விடு, தொல்லை பண்ணாதே, எங்கள் குடும்பத்துக்கு களங்கம் விளைவிக்காதே, போகிறாயா வெளியே தள்ள வேண்டுமா என்று முழங்கினார். கண்ணம்மா கண்ணீர் ததும்ப, முடியாது, அவரை காணாமல் ஒரு அடி கூட நகரமாட்டேன். அவரை பார்த்து இது உண்மையென்றால் அவர் மீது வழக்கு போடுகிறேனா இல்லையா பாருங்கள் என்று குமரினாள். பேசாமல் முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டாள். அப்போது மாணிக்கத்தின் தம்பி முத்து அங்கே வந்தான், செய்தி அறிந்தான். அவளை பார்த்து, இந்தாமா, வழக்கு கிழக்கு என்றெல்லாம் எங்களை மிரட்ட முடியாது. உங்கள் திருமணத்தை பற்றி எல்லாம் அறிந்துதான் வைத்திருக்கிறோம். அது சட்டப்படி செல்லாது என்று உனக்கு தெரியாதோ? பெரிய சீர்திருத்த திருமணம் செய்துவிட்டீர்கள். சீர்திருத்த திருமணம்? மாலை போட்டால் திருமணம் ஆகிவிடுமோ? உன்னால் ஆனதை பார்த்துக்கொள், போ போ என்றான். கண்ணம்மா தன் நிலையை அப்போதுதான் உணர்ந்தாள். இந்த கேடுகட்ட சமுதாயமும் அரசாங்கமும் அவளை பார்த்து கேலி சிரிப்பு சிரித்தன. ஓராண்டாக தான் நடத்திய காதல் வாழ்வு உடைந்து துண்டு துண்டாக சிதறவிருப்பதையும் எண்ணினாள். அழக்கூட முடியவில்லை அவளால். பலரும் அவரவர் வேலைக்கு சென்று விட்டனர். கண்ணம்மா எழுந்தாள். தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை மார்போடு அணைத்து முத்தமிட்டாள். துணியிலே சுற்றிவிட்டு திண்ணையில் கிடத்தினாள். புறப்பட்டு விட்டாள். யாரும் அவளை ஏனென்று கேட்கவில்லை. அவள் சென்று அரை மணி நேரம் இருக்கும் மாணிக்கம் வயலிலிருந்து வந்தான். வேதனை அவன் மேனி முழுவதும் பொங்கி வழிந்தது. வந்தவன் வாசலிலே குழந்தையை கண்டான். செய்தி புரிந்தது. குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டான். எங்கே என் கண்ணம்மா, எங்கே எங்கே என்று அலறினான். யாரும் பதில் சொல்வார் இல்லை. இறுதியில் ஒரு சிறு குழந்தை கண்ணம்மா சென்ற வழி கையை காட்டிற்று. ஓடினான் மாணிக்கம், வெறி பிடித்தவன் போல் ஓடினான். இதற்குள் இவனை பிடிக்க இருவர் ஓடி வந்தனர். கையிலே கத்தி இருக்கின்றது, அருகில் வராதீர்கள், அழிந்து போவீர்கள் என்று கூறிக்கொண்டே ஓடினான். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே ஓடினான். அரைக்கல் தொலை ஓடியிருப்பான், எதிரே 3 பேர் சேர்ந்து எதையோ தூக்கி கொண்டு வந்தனர். யாரோ ஒருத்தி கிணற்றில் விழுந்து இறந்து விட்டாள் என்று ஒருவர் கூறிக்கொண்டே வேகமாக முன்வந்தார். மாணிக்கம் ஓடிப்போய் பார்த்தான். ஐயோ, போய்விட்டாயா கண்ணம்மா என்று அலறினான். அவர்கள் தூக்கி கொண்டு வந்தது கண்ணம்மாவின் பிணம்தான். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.